நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். செய்தி சுருள் வாசிப்பவர் ரைசல். நாட்டின் நிதிநிலை அறிக்கை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாடு பொருளாதார தேக்க நிலையை சந்திப்பதால் இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு பல புதிய திட்டங்களை அறிவிக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிலேயே பொதுமக்களுக்கு வரி சலுகை வழங்கும் திட்டத்தை அரசு அறிவிக்கும் என்று நாட்டின் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் மறைமுகமாக குறிப்பிட்டார். மக்கள் வரிப்பணமாக அதிக பணத்தை அரசுக்கு செலுத்துவதற்கு பதிலாக அரசு மக்களுக்கு வரி சலுகை தந்தால் மக்கள் தாங்கள் சேமிக்கும் பணத்தை செலவழிப்பார்கள் என்றும் அதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாகி பொருளாதாரம் மேம்படும் என்றும் ட்ரெஷரர் ஃப்ரைடன்பர்க் நைன் நெட்வொர்க்கிடம் பேசும்போது கருத்து வெளியிட்டார்.
Well, we believe that people should keep more of what they earn, and we also believe that more people having more money in their pockets right now will help economic activity across the economy. More spending will mean more jobs.
நாட்டில் புதிய தொழிலை கற்போருக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் அரை மடங்கு சம்பளத்தை அரசு வழங்கும் திட்டம் ஒன்றை அரசு இன்று அறிவித்தது. அப்ரண்டிஷிப் என்று அழைக்கப்படுகின்ற புதிய தொழில் ஒன்றை ஒருவர் கற்கும்போது அந்த நிறுவனத்தின் முதலாளி அவருக்கு சம்பளம் தருவதில் அரசு கணிசமான நிதியுதவி செய்ய திட்டமிட்டுள்ளது என்றும், இந்த திட்டத்தின்படி சுமார் 100,000 பேருக்கு அப்ரண்டிஷிப் என்று அழைக்கப்படுகின்ற பயிற்சி கால வேளையில் அரை மடங்கு சம்பளத்தை அரசு வழங்கும் என்றும் நிதியமைச்சர் மத்தையாஸ் கார்மன் ஸ்கை நியூஸிடம் பேசும்போது கூறினார். இதற்காக அரசு ஏற்கனவே 2.8 பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கியிருப்பதோடு மேலும் 1.2 பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கார்மன் குறிப்பிட்டார்.
The number of apprentices started falling quite dramatically under Labor during the period of the Rudd-Gillard governments, and we've taken various steps during our period in government to support the take-up of apprentices, and this is a very significant measure now, subsidizing 50% of the wage of a new apprentice up to 100,000 new apprentices. Very exciting initiative, I believe.
தற்போது சலுகை விலையில் விற்பனை செய்யப்படாத பல மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய அரசு தற்போதைய நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளது. குறிப்பாக கல்லீரல் தொடர்பான புற்றுநோய், கொலஸ்ட்ரால், பார்க்கின்சன்ஸ் போன்ற பல நோய்களுக்கான மருந்துகளை PBS என்று அழைக்கப்படுகின்ற ஃபார்மசூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம் முறையில் குறைந்த விலையில் மக்கள் வாங்கும் வகையில் அரசு 230 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது. விக்டோரியா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 12 என்றும் ஒருவர் உயிரிழந்தார் என்றும் அரசு அறிவித்துள்ளது. மெல்பர்னில் தொடர்ந்து எண்ணிக்கை குறைந்து வருவது மகிழ்ச்சி தருகிறது என்றும், எண்ணிக்கை மேலும் குறைந்தால் நிச்சயம் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும், வரும் கோடை காலத்தில் நாம் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டுமானால் மக்கள் இப்போது மிகுந்த ஒத்துழைப்பு தந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் இன்று மக்களை கேட்டுக்கொண்டார்.
We've just got to stay the course on this. We're so close. Let's not any of us do anything that might undermine the very positive numbers, the very strong performance we've seen in recent days. The trend is with us. The numbers are coming down. Once we get them low, we can keep them low and we can open up again. And if you want to spend summer at the beach, then that'll be the time to do that. If we don't do anything silly, anything selfish right now.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று 9வது நாளாக யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்று அரசு கூறியுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா தொற்றுக்கு 51 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் மற்றும் நார்தர்ன் டெரிட்டரி ஆகியவை நியூசிலாந்து பயணிகளை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் அனுமதிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. நியூசிலாந்து பயணிகள் 2 வாரங்கள் குவாரண்டைன் என்று அழைக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தலில் இருக்க தேவையில்லை என்று இந்த அரசுகள் அறிவித்துள்ளன. அதுபோன்று தாமும் நியூசிலாந்து பயணிகளை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் அனுமதிக்கப் போவதாக கேன்பரா அமைந்திருக்கும் ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி அரசும் இன்று அறிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 12,000 பயணிகள் தமது விமான சேவை வழியாக நியூசிலாந்திலிருந்து ஆஸ்திரேலியா வந்தடைவர் என்று தாம் எதிர்பார்ப்பதாக ஏர் நியூசிலாந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆனால் நியூசிலாந்து நாடும் ஆஸ்திரேலிய பயணிகளை அனுமதிக்குமா என்று தாம் இப்போதே கூற முடியாது என்று நியூசிலாந்து நாட்டின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மீண்டும் கூறினார். குறைந்தது 28 நாட்களுக்கு யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்றால் மட்டுமே ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்து வருவதற்கு பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் ஆர்டன் குறிப்பிட்டார்.
Can see from New South Wales, they themselves are still warning their population that they're not at this stage clear as to whether they still have community transmission. And that's key for us. One of our criteria is 28 days clear, so there's a bit of time yet before we would consider it safe.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 132 இலங்கை ரூபாய் 90 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 79 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 3 மலேசிய ரிங்கித். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 20 செல்சியஸ். அடலைட் மழை வரும் அறிகுறியுண்டு, 19 செல்சியஸ். மெல்பர்ன் மாலையில் மழை பெய்யும், 28 செல்சியஸ். ஹோபார்ட் மழை நாள், 15 செல்சியஸ். கேன்பரா அநேகமாக வெயிலடிக்கும், 26 செல்சியஸ். சிட்னி வெயிலடிக்கும், 27 செல்சியஸ். பிரிஸ்பெயின் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 26 செல்சியஸ். டார்வின் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 34 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவுபெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.